முன்பு வட்டமாகி தனது வாளை வாய்நாற்கவி காட்டியதால் மதுரைக்கு திரு ஆலவாய் என்ற பெயரும் ஏற்பட்டது. இந்த க்ஷேத்திரத்தின் புனிதத்தன்மையை திருவாலவாய்க்கிணையாம் ஒருதளவும் முப்புவனத்தினும் இல்லை என்று ஒரு புலவர் சொன்னார். திரு ஆலவாயின் புகழ் போற்றும் மற்றொரு கவிதை ஜீவன் முக்திபுரம் என்ற பெயருக்கு பின்வருமாறு ஆதாரம் அளிக்கிறது. திரு ஆலவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர் செல்வம் ஓங்கும், திரு ஆலவாய் என்று நினைத்தவரே பொருளடைவர், தேவதேவை திரு ஆலவாயிடத்து கண்டவரே இன்ப நிலம் சேர்வர் என்றும், திரு ஆலவாயிடத்து வதிந்தவரே வீட்டு நரி சேர்வர் அன்றே. அம்பாளின் கட்டாட்ச விசேஷத்தால் செல்வம் மல்கி கனக மிகும் பதி மதுரை வளம்பதி என்ற பெயர் கொண்ட திருப்பதி அதிமதுரமாக சம்பாஷிக்கும் அன்னையின் குரல் இனிமையால் அதிமதுர பொற்பதி என்ற நாமதேயத்தையும் பெற்றது. வாயினால் வாழை கவிய இறைவனின் ஆபரணமான நாகம் எதேச்சையா உமிழ்ந்த விஷத்தின் கொடுமையை சிவபெருமான் தமது ஜட்டாமகுடத்தில் உறைந்திருக்கும் பிறைச்சந்திரனின் அமுதமாகிய மதுவை தெளித்து அடக்கினார். அதனால் ஷீரற்புத மாநகராகிய திரு ஆலவாய்க்கு மதுதாரை அல்லது மதுரை என்ற பெயரும் ஏற்பட்டது. அம்பாளும் ஐயனும் அரசு புரியும் மதுரைக்கு சிவராஜதானி பூலோக கைலாசம் என்ற பெயர்களும் உண்டு. மீனாட்சி விவகாரம் செய்து கொண்டு சோமசுந்தர பாண்டியனாக அரசாண்டு பாண்டியர்களின் கொடியாகிய மீனக்கொடியை எழுப்பி தன் தேவியின் மீனநோக்கை கொண்டாடியவர் சுந்தரேச பெருமான். அதிகாலத்தில் கதம்ப மரங்கள் நிறைந்த காட்டில் சுயம்புலிங்கமாக விளங்கி இந்திரனால் பொற்றாமரை புஷ்பங்களால் பூஜிக்கப்பட்டதால் ஐயன் கோயிலில் கொண்ட திருப்பதிக்கு கதம்பவனம் என்ற பெயரும் நிலைத்தது. இந்த கதம்பவனத்தில் ஐயனின் சரிபாதி தேகத்தில் இறைந்து வாழ்ந்து வந்ததால் மீனாட்சி அம்மைக்கு கதம்ப வனவாசினி என்ற பெயரும் ஏற்பட்டது. ஐயனை திருமணம் செய்து கொண்டு அதன் முன் கன்னிப்பெண்ணாக பாண்டிய நாட்டை அரசாண்டு வந்ததால் தடாதகை பிராட்டியார் இந்த திருத்தலத்திற்கு கன்னிபுரீசம் என்ற பெயரையும் ஏற்படுத்தினார். மதுரை நகர் மக்கள் தனக்கு வணக்கம் செலுத்தாததால் கோபம் கொண்ட வருணன் இத்தலத்தை கொடும் மழை மூலம் அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பினான். வருணனின் அகந்தையை அடக்க தென்னாடுடே சிவனையை போற்றி என்று வணங்கப்படும் ஆலவாய் அண்ணல் தன் ஜடையிலிருந்து நான்கு மேகங்களை விடுத்தார். அந்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி வருணனின் கோபத்தினால் ஏது ஹானியும் ஏற்படாது மதுரையை காப்பாற்றின. அதனால் மதுரைக்கு நான்மாட கூடல் அல்லது கூடல் மதுரை என்ற பெயரும் உண்டாக்கியது. நான்கு திசைகளிலும் விண்ணலாவிய கோபுரங்கள் திகழும் இத்திருத்தலத்திற்கு துவாதசாந்தபுரம் சமஷ்டி விச்சாபுரம் என்ற அர்த்த புஷ்டியுள்ள பெயர்களும் உண்டு. துவாதசாந்தம் என்பது அன்னை பராசக்தி ஐயனுடன் சகஸ்ரார கமலத்தில் சேர்ந்து ஆனந்தத்துடன் நடனமாடும் ஸ்தலத்தை குறிப்பிடுவது. இங்கு சகஸ்ரார பத்மோச்சிதாம் சித் பிரகாச பிரவாக பிரளியினாம் பாண்டிய பாலாம் என்று ஸ்ரீசக்கர உபாசகரான அகஸ்தியரால் யோக மீனாட்சியா போற்றப்பட்ட ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி சச்சித் ஆனந்த ரூபணியாக ஆயிரம் தளம் கொண்ட தாமரையின் நடுவில் துவாதசாந்தபுரி நிவாசினியாக ஜொலிக்கிறார். யோகிகளின் சர்வேச்சைகளையும் நிறைவேற்றி சகஸ்ரார பத்மத்தின் அமுதத்தை உடலின் எல்லா நாடுகளிலும் பெருகுமாறு செய்யும் அம்பாளின் ராஜதானிக்கு துவாதசாந்தபுரம் சமஷ்டி விச்சாபுரம் என்ற பெயர்கள் ஏற்பட்டதும் நியாயமே. நான்கு கூடங்கள் கொண்ட கூடல் நகரில் துவாதசாந்தபுரியில் அரசாலம் பரந்தாம ரூபிணியை சுஷும்னா நாடி வழியாக அதிமதுர தாரை பொழியும் அமுத பொய்யா செவித்துக் கொண்டு குருமணியாம் அகத்தியர் பின்வருமாறு போற்றினார். லசத் துவாதசாந்தேந்து பியூஷ தாராவிரதாம் மூர்த்திம் அனந்த மக்னாந்தரங்காம் பராம் திரிஸ்தனீம் தாம் சதுஷ்கூட மத்தியே பரந்தாம ரூபாம் பஜே பாண்டிய பாலாம் ஷடந்தே நவாந்தே லசத்வாதசாந்தே மகாபிந்து மத்தியே சுனதாந்தராலே சிவாக்கே கலாதீத நிஷப்த தேசே சதா சஞ்சரந்தீம் பஜே பாண்டிய பாலாம். சஹஸ்ரார பத்மத்தின் நடுவில் மகாபித்து பீடத்தில் பொலிவுடன் திகழ்ந்து தனது அமிர்த தாரையால் உலகங்களெல்லாம் நினைத்து உஜ்ஜீவனம் செய்யும் ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரியாக பாண்டியராஜகுமாரியை பொதிகமலை பெருமான் நமக்கு இங்கு விளக்கி துவாதசாந்தபுரம் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது என தெரிவித்தார். துவாதசாந்தபுரத்தில் பிரம்ம வித்யா சுரூபணியா திகழும் மீனாம்பிகை நகி ஞானாத் அதிகம் சுகம் என்று குலார்ணவ தந்திரம் சொல்லும் வகையில் எல்லா சுகங்களுக்கும் மேற்பட்ட நிஜ ஞானத்தை அளித்து தன்னை ஆராதிக்கும் ஜீவன்களுக்கு வீடு அளிக்கிறாள். சர்வ சைதன்யமயீம் தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமகி என்று ஸ்ரீ தேவி பாகவதம் கொண்டாடும் வகையில் ஆதிபராசக்தியான அம்பாளை எல்லா வித்தைகளுக்கும் பின்னிற்கும் ஆதி வித்தியான ஸ்ரீ வித்தியை தியானித்து ஸ்ரீமுத்து சுவாமி தீட்சிதர் அவள் புகழ்பாடும் 14 கீர்த்தனங்களை நமக்கு அருளினார். பக்தியாலும் தியானத்தாலும் அடையப்படும் பக்தி கம்யா பாவன கம்யா என்ற ஸ்ரீ மீனாட்சியை அவர் சேவித்துக் கொண்டு அவளுடைய பேரழிகள் மனதை இழந்து அவளுடைய கருணை என்னும் வெள்ளத்தில் மூழ்கி அவளே உலகத்தின் ஆதார சக்தி பிராணரூபிணி பிரஜான கனரூபிணி அவளே என்று அறிந்தார். அவளே நாதத்திற்கும் அப்பாற்பட்ட நாதாதீத நாதரூபிணி என்ற தத்துவங்களை புரிந்து கொண்டு ஸ்ரீமுத்து சுவாமி தீட்சிதர் ஸ்ரீ மீனாட்சியை பற்றிய அற்புத கீர்த்தனங்களை நமக்கு அளித்தார். தியானிப்பவன் தியானம் தியானிக்கப்படும் பரம்பொருள் ஆகிய மூன்றும் ஒருங்கே சேர்ந்ததாக விளங்கும் தியான தியாத்ரு தியேய ரூபா என்ற மீனாம்பிகை ஸ்ரீ தீட்சிதன் கீர்த்தனங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய கீர்த்தனங்களுக்கு அனுசரணமாக தன் மடியில் திகழும் வல்லகி என்ற மாணிக்கவனை மீட்டி 10 கமகங்களை எழுப்பி நாத சுதாரச கடலில் தீட்சிதர் என்ற பக்தனை அமிழ்த்தி ஆனந்தப்படுமாறு செய்தாள். துவாதசாந்தபுரியில் ஸ்ரீ மீனாட்சி என்ற நாமரூபத்தில் விளங்கும் அன்னையை அத்வைத சகமாக ஸ்ரீவித்யா தத்வரூபமாக பிரகாசிக்கும் ஞான ஞான பிரம்ம வித்யா சுரூபிணி பகுவருஷோபனிஷத் பகுதி பின்வருமாறு விளக்கும் பரபிரம்ம சுரூப விசேஷங்களை நன்கறிந்த ஸ்ரீமுத்து சுவாமி தீட்சிதர் அன்னை பராசக்தியின் பல உபநிஷத் திருநாமங்களை தன் மீனாட்சி கீர்த்தனங்களில் சேர்த்து நவாவரண பூஜையாக அர்ப்பணித்தார். அம்பாளின் தத்துவத்தை விளக்கும் அத்வைத சாரமான உபனிஷத் பகுதி பின்வருமாறு: பிரஜானம் பிரம்மேதிவாகம் பிரம்மாஸ்மைதுவா பாஷ்யதே தத்தமசி தேவ சம்பாஷ்யதே அயமாத்மா பிரம்மேதிவா பிரம்மைவாகம் அஸ்மீதிவா யோகமஸ்தீதி யோகமஸ்மீதி வா சோகமஸ்மீதி வா யோகசௌ சோகமஸ்மீதி வா யா பாஷ்யதே சைஷா ஷோடசி ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரி ஸ்ரீ மகாத்ரிபுரசுந்தரி பலாம்பிகேதி பகலேதி வா மாதங்கீதி ஸ்வயம்வர கல்யாணீதி புவனேஸ்வரீதி சாமுண்டேதி ஜண்டேதி வராகீதி திரஸ்கரணீதி ராஜமாதங்கீதி வா சுகஷ்யாமலேதி வா லகுஷ்யாமலேதி வா அஸ்வாரூடேதி வா பத்யங்கிரா தூமாவதி சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி பிரம்மானந்த கலேதி யித்தவித் விதுஸ்த இமே சமாசதே இத்யுபனிஷத்து. மேற்காணும் உபனிஷத் பகுதி வேத மகா வாக்கியங்களை ஞாபகப்படுத்தி ஸ்ரீவித்யை என்ற தத்துவம் என்ன என்பதை விளக்குகிறது. பிரஜானம் பிரம்மம் என்றும் நான் பிரம்மமாயிருக்கிறேன் என்று இது பேசப்படுகிறதோ அது நீயாக இருக்கிறாய் என்று குருமூர்த்திகளால் ஏது உபதேசிக்கப்படுகிறதோ இந்த ஆத்மா பிரம்மம் என்றும் அல்லது பிரம்மம் நான் என்றும் எந்த பிரம்ம வித்யால் அறிவிக்கப்படுகிறதோ அதுவே ஸ்ரீவித்யை என உபனிஷத்தின் முதல் பகுதி கூறுகிறது. ஸ்ரீவித்யின் நாமரூபங்களை அடுத்த உபனிஷத் பகுதி விளக்குகிறது. யோகமஸ்மி சோகமஸ்மி யோசவ்